ஓம் சிவாய சைவம் தாட்டாகும் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசக சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மேல்நாட்டவர் அவர் தன்னுடைய மதத்தை பரப்பத்தான் இங்க வந்தாராம். அவருடைய மதம் கிறிஸ்டியன் மதம். அது பாண்டி நாட்டில் வந்திருக்கிறார். முதல்ல அவர் இந்தியாவில் வந்தவுடனே நேரம் பாண்டி நாட்டுக்கு தான் போயிருக்கிறார். அவர் எந்த வருஷத்தில் இருந்தார்னு எனக்கு வருஷம் சொல்ல தெரியல. எப்படி ஒரு நூற்றாண்டுக்கு மேலே இருந்திருக்கணும் வச்சுக்கோ. அங்க போய் ஒருத்தனை கேட்டாரு, மத நூல் என்னன்னு கேட்டிருக்காரு. நல்லவளே அப்படி கேட்கப்பட்டவன் ஒரு சைவன். அவன் அப்ப இருந்த சைவன். அவன் என்ன பண்றான், எனக்கு மத நூல் திருவாசகம்னு சொல்லியிருக்கான். இப்ப இருக்கிறவனை கேட்டா அந்த வார்த்தையே வந்திருக்காது. ஆமா இல்லையா? ஆமா, திருவாசகமா அப்படி ஒரு தமிழ் நூல் இருக்கா? அதுதான் அவனுக்கு மத நூலா? ஆமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது ரொம்ப உயர்ந்த நூல். அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நீங்களே அதை விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லிட்டு தமிழ் படிச்சுட்டு இந்த திருவாசகத்தை படிச்சு பார்த்தாராம். அவர் சொல்றாங்க, ஏன்னா நிறைய சொற்பொழிவுகள் கேட்கணும். தர்மபுரி மடம் பிரச்சார நிலையம் இருக்க, அதுல நான் தேவார ஆசிரியராக ஒரு 17 ஆண்டுகள் இருந்தேன். அப்ப நிறைய சொற்பொழிவுகள் நடக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, முன்ன நிறைய நடக்கும். கயப்பாக்கு சோமசுந்தரம் செட்டியார்னு ஒருத்தர், வாரா வாரம் ஒரு சொற்பொழிவு இருக்கும். தேவார திருவாசகத்தை 12 முறையா அவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொன்னவர்களை நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, இந்த சைவ சமய பக்தஜன சபைன்னு ஒண்ணு இருக்கு இல்லங்க, கந்தகோட்டத்துக்கு பக்கத்துல, அதை ஸ்தாபனம் பண்ணவர் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார். அவருடைய தம்பி பிள்ளை இந்த கயப்பாக்கம் சோமசுந்தரம் செட்டியார். தேவார திருவாசகத்துக்கு இணையாக வேற ஒரு நூலை அவர் வாயினால சொல்லவும் மாட்டார். சுருங்க சொல்ல போனா, நான் வேலாயுத ஓதுவார்கிட்ட படிச்சதை விட அவர்கிட்ட நான் நிறைய கேட்டதுதான் எனக்கு ஊறி போச்சு. ஆமா, தேவார திருவாசகத்தோட வேற ஒரு நூல் கிடையாதுன்னே சொல்லிவிடுவார். எதுக்கு எடுத்தாலும் தேவாரத்திலிருந்தே திருவாசகத்திலிருந்தே பன்னீர் திருமலையிலிருந்தே எடுத்து காட்டுவார். அப்படி ஒரு பெரியவர் கயப்பாக்கம் சோமசுந்தரம் செட்டியார் அப்படின்னு அவருக்கு பேர். அப்ப என்ன பண்ணினார், இந்த ஜியு போப் தமிழ் படிச்சுட்டு இந்த திருவாசகத்தை படிச்சு பார்க்கணும்னே சொல்லி தமிழ் படித்தாராம். அவர் கொஞ்ச நாள்லயே தமிழ் படிக்க தெரிஞ்சு போச்சு. அவருக்கு தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருவாசகத்தை எடுத்தார். எடுத்து நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வடிவமாக இருக்கிற இறைவன் வாழ்க அப்படின்னு சொல்றான். அவளை பொறு தெரிஞ்சுக்கிட்டார். நாதன் தாழ் வாழ்க, அவருடைய திருவடி வாழ்கன்னு வாழ்த்துறார். சரி, இப்படி ஒவ்வொரு வரியா பொருள் பார்த்துக்கிட்டே போறான். ஏன் தனக்கு தெரிந்த வரையிலும் அப்படி இமைப்பொழுகும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வந்தது அடுத்த வரி. மை காட், கண்ணி இமைக்கிற நேரத்தில் கூட உன்னை மறந்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு பீமா. அப்படி இருந்துச்சுறாரா அவர்? ஏ அப்பா, திருவாசகத்தை கீழவே வச்சுட்டானா அந்த ஜீவ் அப்படின்னு வரலாறு சொல்றாங்க. அப்புறம் தான் திருவாசகம் பூரா படிச்சு அதை ஆங்கிலேயத்துல திருப்பி லண்டனுக்கு எழுதி லண்டன்ல இருந்து பதிப்பிச்சு வந்ததுதான் அந்த ஜீவ் போப் பதிப்பிச்சு. அவர் தான் தன்னுடைய சமாதியிலிருந்து இவன் ஒரு தமிழன் தூங்குகிறான் எழுதி வச்சிருக்கீங்களா? அவருடைய சமாதியில இங்க ஒரு தமிழன் தூங்குகிறான் அப்படின்னு எழுதி வைக்க சொன்னாராம் அந்த ஜீவ் போப். அது ஒண்ணு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு பெரியவர், டாக்டர் உவே சாமிநாதையருடைய குருநாதம். டாக்டர் உவே மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு பேர் சொல்லவே மாட்டார். வாயில வரவே வராது. பிள்ளவாள் அப்படின்னு சொல்லுவாராமே தவிர மீனாட்சி குருநாதனுடைய பேரை சொல்லுவதற்கு கணவனுடைய பேரை சொல்லக்கூடாது. குருநாதனுடைய பேரை சொல்லுவதற்கு சில பேர் அஞ்சுவார்கள் இல்லையா. இன்னைக்கு கணவன் பேரை கூட எதுன்னு சொல்றாரு, கணவன் பேரை சொல்லிய கூப்பிடுறா இன்னைக்கு ரொம்ப பேரை நான் பாக்குறேன். ஆமா ஏ சீனா இங்க வாடான்னு கூப்பிடுறா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒரு சீனிட்டு படிச்சவன் ஆம்பா நீங்க வாடானே கூப்பிடுறா, நான் என்ன பண்ணுவேன், அவன் சித்துக்கிட்டே வரான். அந்த மீனாட்சிந்திரம் பிள்ளை ஒரு பெரிய பணக்காரருக்கு தமிழ் சொல்லி இருந்தார். அந்த பணக்காரர் அப்பெல்லாம் கார் கிடையாது, குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில அவரோட ஏறிட்டு தினந்தோறும் திருச்சிராப்புறத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சிராப்புறம் தான் பேர். ஆமா திருச்சிராப்புறம் பின்னாலதான் அது திருச்சிராப்பள்ளியாக ஆனது. அதுக்கு வேற வரலாறு, அதெல்லாம் நான் இப்ப சொல்ல போறேன், ரொம்ப பெருசா போயிடும், வேண்டாம் விட்டுறேன். அதனால்தான் திருச்சிராப்புறம் மகாவித்வான் மீனாட்சிந்திரம் பிள்ளைன்னு பேர். அவர் கூட புதிர வண்டியில திருவானைக்கா வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாராம் பிள்ளைவாள். இந்த பணக்கார சொன்னானா, ஐயா திருவாதகத்துக்கு உரை எழுதுங்கன்னு சொன்னானா. அவருடைய தயவு, இந்த பணக்காரருடைய தயவு மீனாட்சிந்திரம் பிள்ளைக்கு தேவை, அதனால ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தரான். இப்படி பல தடவை சொல்லி இருக்கிறான் அந்த பணக்காரன். ஒரு நாள் இந்த உங்களுக்கு தெரியும், காவிரியின் ஆற்றை கடந்துதான் திருவானைக்காவுக்கு போகணும். திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்தா காவிரியின் ஆற்றை கடந்து திருவானைக்காவுக்கு போகணும். ஒரு நாள் அந்த செட்டியார் கூட அவர் அந்த குதிரை வண்டியில வரும்போது, ஐயா நான் எத்தனையோ தடவை சொன்னேன் நீங்க கேட்கல, திருவாசகத்துக்கு பொருள் எழுதுனே இங்க எழுதலையேன்னு கேட்டாராம். இன்னொரு தடவை நீ திருவாசகத்துக்கு உரை எழுதுன்னு சொன்னா உன்னுடைய தயவும் தேவையில்லை, நான் இந்த ஆற்றுல விழுந்து உயிரை விட்டுடுவேன் தெரியுமா அப்படின்னாராம். திருவாசகத்துக்கு பொருள் எழுத முடியாது தெரியுமா? ஆமா, உணர வேண்டியதை தவிர எழுத முடியாது. இப்பதான் எழுதுனாங்க, காசு பிள்ளை எழுதியிருக்கிறார், தண்டமான ஜெயசூரி எழுதியிருக்கார், சித்பவானந்தா எழுதியிருக்காங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. காசு பிள்ளை எழுதினது வச்சிருந்தேன் காணாப்பிடித்து, சித்பவானந்தா எழுதினது இருக்கு, தண்டமான ஜெயசூரி எழுதினது குறிப்புறையோட ஒண்ணு இருக்கு, பெரிய விரிவுரை ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நமக்கு என்ன வேணும்னு பாக்கிறோமோ அது கிடைக்கல. இப்ப பண்டாய நான்மறை அப்படின்னு சொன்னா அதுக்கு எழுதாமையே விட்டுருக்காங்க. நமக்கு எது தேவைன்னு எடுத்து பாக்கிறோமோ அது கிடைக்கல இல்லையா. அது எழுத முடியாமல் விட்டார்களா, எழுதக்கூடாதுன்னு விட்டார்களா என்பது. ஆக திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே போனோம்னா நமக்கு அழ தோணுது, ஆனா கொஞ்சோண்டு பொருள் தெரியுது, அத சொல்ல முடியல, ஆனா அழ தோணுது. உள்ளத்துக்கு மாத்திரம் அந்த பொருள் தெரியுது இல்லையா. அதத்தான் வள்ளல் பெருமான் எழுதிவிட்டார். வான்கலந்த மாணிக்க வாசக வாசகத்தை நான் கலந்து பாடுங்க, நான் பாடுங்கன்னு அவர் சொல்லல இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு பதம் போட்டார் பாத்தீங்களா, நான் கலந்து பாடுங்க. ஆமா, அவர்கள்லாம் கலந்து பாடியிருக்கார்கள், எனக்கெல்லாம் அந்த நிலை வரல. இன்னும் ஏதோ பாடுற அளவுக்குத்தான் இருக்கிறேனே தவிர, படிக்கிற அளவுக்குத்தான் இருக்கிறேனே தவிர, கலந்து பாட எனக்கு தெரியல. நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து இன்னொரு கலந்து அந்தாண்ட சொல்றார். இந்த செழுங்கனி பால் நான் கலந்து பாடுங்க, நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து, இது நம்ம கலக்க முடியும். ஒரு கருப்பஞ்சாறை வாங்கி தேனை கலக்க முடியும், கற்பஞ்சாறு தேன் கலந்து பால் கலந்து கொஞ்சம் பாலை ஊற்றி விட முடியும். அந்தாண்ட இன்னொன்று சொல்றார், என் ஊன் கலந்து, என்னுடைய ஊனும் உயிரும் கணக்க எனக்கு தெரியல, ரொம்ப பேருக்கு தெரியல. ஆமா, வள்ளல் பெருமானுக்கு தெரிஞ்சது, என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இருப்பது. இன்னொரு பாட்டுல சொல்றார், உன்னுடைய திருவாசகத்தை கேட்ட உடனே புலியும் சிங்கமும் கூட அப்படியே சிவாயனமன்னு உட்கார்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஆமா, மெய்ஞான நாட்டம் ஒரு அப்படின்னு எழுந்தார் திருவாசகன். அப்படி ஒரு உயர்ந்த நூல் என்று இன்னைக்கும் மதிக்கிறார்கள். இல்லைன்னு சொல்லல, பண்டைய நாள்ல இருந்து இன்னைய நாள் வரலையும் அது அப்படியே இருக்கிறது. திருவாசகத்துக்கு இப்படி ஒரு பெருமை சொல்லுகிறார்கள். சிவபூசை பண்ண முடியாதவன் ஒரு லிஸ்ட் பாருங்க, தேவேந்திரன் பொன்னாத சிவலிங்கம் செய்து பூஜை செய்தான், இன்னும் யாராரோ என்னென்ன மாதிரி சிவபூசை செய்தார்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு, எழுதியிருக்கிறாங்க பெரியவங்கள்லாம். ஆமா, மணியினால சிவபூசை செய்தவர்கள், சந்திரத்தினால சிவபூசை சிவலிங்கம் செய்தவர்கள், இப்படி எல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல அப்படி அந்த சிவபூசை பண்ண முடியாதவர்கள் இந்த திருவாசகத்தை வைத்து அதுல ரெண்டு பூவை போட்டா சிவலிங்கத்தை சிவலிங்கத்தை பூசை செய்தது போல என்று கருதினார்கள். அதனால்தான் திருவாசக பூசை என்று சில பேர் பண்ணுகிறார்கள். சில பேர் பன்னீர் திருமுறையும் தினந்தோறும் பூசை பண்ணுகிறவர்களும் உண்டு, அதுல நானும் ஒருவன். ஆமா, பன்னீர் திருமுறை பூசை பண்ணாத நாடே கிடையாது. அதுல இருந்து ஒரு திருப்பதியம் தினந்தோறும் ரெண்டு பதியமோ பத்து பதியமோ படிக்காமல் இருப்பதும் இல்லை, இருக்கிறார்கள். ஆனால் அதை விளக்கமாக பரிபூர்ண அன்போடு அது வெளிப்படல, அவ்வளவுதான். ஆனா ஏதோ செய்கிறார்கள், அந்த மட்டிலாவது நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கறத நான் நினைவூட்டிக் கொள்கிறேன். அடுத்து ஆனந்த மாலை என்ற ஒரு பகுதி.
அறியாதே கேட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, குறையாய் அடிமைக்காரே, அன்னால் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாருடன் கூடாது நாயகமே, சீலமின்றி நோன்றி தெரிவேன் அறிவின்றி தோழிந்தாவை கூட்டாட்டாய் தொடர்ந்து விழுந்து கிடப்பேனை, மாலும் காட்டி வழிகாட்டி தாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானே கொடியே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன், கேடிலாதாய் பறிகொண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் பயனின்றேன், கொடுமான அழுந்தான் கொள்ளும் உருமணி, நரகத்து அழுந்தாமே பார்த்தாக் கொள்ளும் குருமணியே, நல்வாய் இல்லாது ஒளிந்த நன்றோ எங்கள் நாயகமே, தாயாய் முலையைத் தருவானே தாராது ஒடிந்தோ கவலையாய் நாயே கடிந்து போவே போவேனோ, நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாழடைந்தேன், நீ என்பால் இல்லையே நாயே நன்மை உடனாக ஆண்டாய் நாம் தான் வேண்டாவோ. நான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ, ஏன் கடமை அமையுமே ஆவா என்ன எல்லை அங்கே இருப்பாரோதான் ஆவாரெல்லாம் என்னவோ தக்க மாறந்து என்னாரோ தேவே எல்லை நலமானே சென்றாயே கரியை பரியாற்றி.
வாழ்க்கையில வருகிற பகுதி இது இல்லையா? ஆமா, இவருக்காகத்தான் நிறைய பரியாக்கணும், பெரிய நெறியாக்கணும். இந்த 64 திருவிளையாடல இவர் இவருக்காக வந்ததும் சிலது இல்லையா? ஆமா,
ஞானமெல்லாம் பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அம்மா பாண்டி வெள்ளம் பெரிய அரிய பரஞ்சோதி இவரும் அறியே.
மாணிக்கவாசு சுவாமிகள் திருவாத ஊர்ல பிறந்தார்கள். திருப்பெருந்துறையில் ஆண்டவருடைய அருள் பெற்றது. திருவாசகத்தில் திருப்பெருந்துறைக்குத்தான் நிறைய பாடி வைத்திருக்கிறார். அப்படி நான் மாணிக்கவாசகர் அவர் போன தலங்கள் குறைச்சு திருவண்ணாமலைக்கு போனார், சிதம்பரத்துக்கு போனார், திருக்கடுக்குன்றத்துக்கு போனார், திருவாரூர் போனார். அத்தோட சரி, பாக்கி பூரா திருப்பெருந்துறை தான் அவருக்கு. கடைசியா சிதம்பரத்துக்கு வந்தார்கள். வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. திருவாரூர் போற அப்படி பாடி வச்சிருக்கீங்களே, யாரோ கேட்டாங்களாம் இந்த திருவாசகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்களாம். மாணிக்கவாசகர்னாராம், இதற்கு பொருள் அதை ஆடுகிறான் பார் அவன்தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது வரலாறுல வருகிறது. சேக்கிழார் சொல்லாவிட்டாலும் இந்த மாணிக்கவாசகர் வரலாறுல அப்படி வருகிறது. சேக்கிழார் செய்த தர்மம் 63 நாயன்மார்கள் வரலாறு எழுதி வைத்ததுதான் பெரிய தர்மம். அதுல மூவருடைய வரலாறு அற்று வேறு ஆணி வேறாக பிரித்து கடைஞ்சி எடுத்து வச்சுட்டார். அது இல்லாவிட்டால் எந்தெந்த திருப்பதியும் எங்க பாடினார்கள் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும். எண்ணி பார்த்தார்களா செய்வர்கள்? இல்ல, ராஜராஜ சோழன் கோயில் கட்டினா, கோயில் கட்டி மேல இந்த கும்பம் அப்படி வைக்கிற இடத்துல சந்தனக்கல்லு வச்சு அதுலதான் இந்த கும்பத்தை நிறுத்துவார்கள். அந்த சந்தனக்கல்ல வச்சு அதை ஓட்ட போட்டு அதுலதான் இந்த கும்பத்தை நிறுத்துறது கலசத்தை. அப்படி அவன் ஒரு சந்தனக்கல்லு தயார் பண்ணி வச்சிருந்தான் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் தயார் பண்ணல, அங்க இருக்க திருப்பணி ஆடுகள் இன்ஜினியர் செய்து வச்சிருந்தான். நாளைக்கு கும்பாபிஷேகம், இன்னைக்கு கும்பம் வைக்கணும், எடுத்து போட்டு பார்த்தா அந்த கல்லு சரியா இல்ல. நாளை காலையில கும்பாபிஷேகம், நாளை காலையில கும்பாபிஷேகம், அவ்வளவு பெரிய கோபுரத்துல அந்த கல்லத்துக்கு போட்டான் சரியா இல்ல. சரியா இல்லையே, என்ன பண்றதுன்னு துடிச்சு போனா அந்த இன்ஜினியர். அசரீதியாக ஒரு வாக்கு வந்துதான், அங்க ஒரு அம்மா இட்லி கடை வச்சிருக்கா பாரு, அவன் வீட்டு தோட்டத்துல ஒரு ரவுண்டா ஒரு கல் இருக்கிற, அது சரியா இருக்கடான்னு சொல்லிட்டான் சுவாமி. அதை எடுத்துக்கொண்டு அந்த போட்டான் சரியா இருந்தது வச்சுட்டான். ராஜராஜ சோழனுடைய கனவுல போய் சொன்னானா, பெருவுடையார் நீ கோயில் கட்டிவிட்டேன்னு எண்ணி நீ மகிழாதே, நான் சந்தோஷப்படுறேன், ஆனா நான் இருக்கிறது கிழவியினுடைய கல் நிழல்ல இருக்கேன்டா அப்படின்னு சொன்னானா. ராஜராஜ சோழன் விழிச்சுக்கிட்டு, இது என்னடா இது, கிழவியோட கல் நிழல்ல இருக்குன்னு சொல்றானே என்னன்னு கேட்டு பார்த்தா, மறுநாள் அந்த இட்லி வித்துக்கிட்டு இருந்தாரோட அம்மா ஒரு கல்லு போட்டு வச்சிருந்தானா தாமா அம்மா வணக்கிறது, அந்த கல்லு ரவுண்டா சரியா இருந்தது அப்படி போட்டான் என்று சொல்லுகிறார்கள். இது எங்க இருக்கு, அது சரிதானாங்கிறது எனக்கு தெரியாது, சொல்றத வச்சு சொல்றேன். அந்த மாதிரி அப்படி சாமி என்ன பண்ணினர், இந்த திருவாசகத்துக்கு எரு பொருள்னு கேட்ட போது அது ஆடுகிறாம்பார் அவன் தாண்டா பொருள் என்று காட்டினாராம். கடைசியாக பாடியது அச்சோ திருப்பதிகம். இத முதல் பாட்டும் கடைசி பாட்டும் நாம எல்லோருமா சேர்ந்து பாடிடுவோமா? சரி. புத்தி நெறி அறியாத புத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேணி மூர்க்கரோடு முயல் வேணி பத்தி நெறி அறிவித்து பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பார்ப்பண்ணும் பழவினைகள் பார்ப்பண்ணும் சித்தமலம் அறிவித்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட சிவமாக்கி என்னையாண்ட அத்தஞ்சனாக்கு அருளியவர் ஆர்பெருவார் அச்சோரே ஆதருவார் அச்சோரே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நெறிந்தேனே திருநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் புரியொன்று இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாரூரே பொய்யெல்லாம் மெய்யன்று உடல்முனையார் மோகத்தே மையனுடன் காத்தருளி கையெல்லாம் கொண்டவினான் தன்னலே பேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவர் ஆரூரே மன்னதனை திறந்தைத்து மாண்டுவிட கடவேறு என்னையுள்ளி எங்கே வேறும் மண்ணம் அண்ணல் எனக்கு ஆதரவாரத்தோடு பஞ்சாய அடிமடவர் கடைக்கண்ணால் இடப்பட்டு நெஞ்சாய அங்கே நன்று அறியவாரார் வருவாருக்கு வெந்து விழுப்புடன் பெய்யன்று ஒன்று முழம் போல் விளையார் புவி விளைவேறி பந்த மருந்து எதையாண்டு பந்தர என் குறித்து மருந்து அந்தம் எனக் கருணியவாரார் வருவாருக்கு கையனார் மையனிலே காதல் பிறப்பெண்ணும் தனதுடைய கடுமாறி காதலித்து கழியில்லையா கலவியிலே உடையவிடான் தன்னடலே பேரும் பண்ணும் ஆதி என கல்வியவர் ஆர்வருவாரத்து கடைசி பார்த்து அவன் எல்லோருமா சொல்லுவோமா செம்மை நலம் அறியாத செம்மை நலம் அறியாத சிதடரோடும் பிரிவேனே சிதடரோடும் பிரிவேனே மும்பை மலம் அருவிக்கு மும்பை மலம் அருவிக்கு புதலாய நம்மையுவோ பொருளாக்கி நாடி Thank you.